2020 ஆண்டு ஜூன் மாத தென்றலிதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதியில் மகாபாரதம் சில பயண குறிப்புகள். அஸ்திரங்களை பார்க்க யுத்தம் வரை பொறுத்திரு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். நிவாத கவச்சர்கள் யுத்தத்தில் அர்ஜுனன் பயன்படுத்திய அஸ்திரங்கள் என்று பார்த்தால் இந்திரனுடைய வஜ்ராயுதம் அவற்றில் முக்கியமானது. ஒரே வீச்சில் 30 கோடிக்கும் மேற்பட்ட அசுரர்களை கொன்று குவித்த அஸ்திரம் இது. இந்திரன் கர்ணனுடைய கவச குண்டலங்களுக்கு மாற்றாக தந்திருந்த சக்தி ஆயுதத்தை காட்டிலும் 100 மடங்கு ஆற்றல் வாய்ந்தது இது. 14ஆம் நாள் இரவு யுத்தத்தில் கர்ணன் இந்திரனுடைய சக்தி ஆயுதத்தை கடோத்கஜன் மீது வீணடித்திருக்காவிட்டால் அர்ஜுனனுக்கும் ஏன் கண்ணனுக்குமே கூட பேரழிவு காத்திருந்தது என்று பலர் சொல்லுவார்கள். ஒருவேளை கர்ணன் அவ்வாறு சக்தி ஆயுதத்தை கடோத்கஜன் மீது வீணடிக்காமலே இருந்திருந்தால் கூட அர்ஜுனன் வசம் அதை எதிர்கொள்ள அதை காட்டிலும் மிக பல மடங்கு ஆற்றல் வாய்ந்த வஜ்ராயுதம் இருந்தது என்பதை இங்கே குறிப்பிட வேண்டும். அதற்கும் மேல் இந்திரன் கர்ணனுக்கு சக்தி ஆயுதத்தை கொடுக்கையில் மிகப்பெரிய சக்தி ஒன்று அர்ஜுனனை காக்கிறது என்று சொல்லியபடியே கொடுக்கிறான். கிருஷ்ணனே அந்த சக்தி என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அர்ஜுனனிடத்தில் இருந்த அவன் கடைசி வயல் பயன்படுத்தாத ஒரு அஸ்திரம் என்றால் அது பாசுபதம். தீபுரத்தை அழிக்க இதைத்தான் பயன்படுத்தினேன் என்று சொல்லி சிவபெருமான் அவனுக்கு பாசுபதத்தை தந்தார். ஆனால் சிவன் எந்த அஸ்திரத்தையும் பயன்படுத்தாமல் சிரித்தே புறமறித்தார் என்றும் ஒரு வரலாறு உண்டு. இதற்கு ரௌத்ராஸ்திரம் என்று ஒரு பெயர் உண்டு. இதில் மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் பாசுபதமும் ரௌத்ராஸ்திரமும் ஒன்றே என்பது அர்ஜுனன் சிவபெருமான் தனக்கு பாசுபதம் தந்ததை தர்மபுத்திரருக்கு சொல்லும் போது அவன் வாய்மொழியாக வெளிப்படுகிறது. அர்ஜுனன் தர்மபுத்திரருக்கு சொல்கிறான், பிரபுவான அந்த பரமசிவன், பாண்டவா, என்னுடையதான ரௌத்ராஸ்திரமானது உன்னை அடைய போகிறது என்று சொல்லி பிரியத்துடன் பாசுபதாஸ்திரத்தை எனக்கு கொடுத்தார் என்றான். வனப்பருவம் நிவாத கவச யுத்த பருவம் அத்தியாயம் 168 பக்கம் 616. இங்கே ஒருமுறை பெற்றாலும் 14ஆம் நாள் யுத்தத்தில் ஜெயத்ரதனை கொல்வதற்காக கிருஷ்ணன் அர்ஜுனனுடைய கனவில் அவனை மகாதேவரிடத்தில் அழைத்து சென்று மீண்டும் ஒருமுறை பாசுபதத்தை பெற்று தந்தான் என்று ஜெயத்ரவதத்தின் சமயத்தில் வரும். அப்படி வாங்கி வந்திருந்தாலும் அர்ஜுனன் ஒரு சாதாரண அம்பால் தான் ஜெயத்ரனை கொன்றான், பாசுபதத்தை பயன்படுத்தவில்லை. ஆனால் அர்ஜுனன் இந்த பாசுபதத்தை பயன்படுத்திய சந்தர்ப்பம் ஒன்று உண்டு. அது வியாசபாரதத்தின் தமிழ் மொழி பெயர்ப்பான கும்பகோணம் பதிப்பில் சொல்லப்படுகிறது. நிவாத கவச்சர்களை அழித்த பின் தேவலோகம் திரும்பிய அர்ஜுனன் இந்திரன் ஹிரண்யபுரம் என்ற பௌலோமர்களுடைய பறக்கும் நகரத்தை அழித்து வர சொன்னான். அதன்படி இந்திரனுடைய சாரதி மாதிரி தேர் ஓட்ட ஹிரண்யபுரத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட அர்ஜுனன் ஹிரண்யபுரத்தை அழிக்க பாசுபதம் ஒன்றே சரியானது என்று தேர்ந்ததை கும்பகோணம் பதிப்பு சொல்கிறது. பிறகு நான் தேவதேவரும் அவ்வக்த மூர்த்தியும் மகாத்மாவுமான ருத்ரரை நமஸ்கரித்து பரிசுத்தனாகவும் வணங்கினவனாகவும் இருந்து பூதங்களுக்கு மங்களம் என்று சொல்லி ரௌத்ரம் என்று பிரசித்தி பெற்றதும் எல்லா சத்துருக்களையும் நாசம் பண்ணுவதும் திவ்யமானதும் எல்லா உலகத்தாராலும் நமஸ்கரிக்கப்பட்டதுமான பாசுபதா மகாஸ்திரத்தை பூட்டினேன் என்றான். வனப்பருவம் நிவாத கவச யுத்த பருவம் அத்தியாயம் 175 பக்கம் 639. இப்படி தமிழ் மொழிபெயர்ப்பில் ஐயத்துக்கிடமில்லாமல் ரௌத்ராஸ்திரம்தான் பாசுபதாஸ்திரம் என்று பலமுறை சொல்லப்பட்டிருந்தாலும் கிசாரி மோகன் கங்குலி, பிபேக் தேப்ராய் ஆகியோரின் ஆங்கில மொழிபெயர்ப்பில் ரௌத்ராஸ்திரம் என்ற பெயர் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது. பாசுபதம் என்ற பெயர் தவிர்க்கப்படுகிறது. கர்ணனுடைய கடைசி போரின் கடைசி நிமிடத்தில் கும்பகோணம் பதிப்பில் கர்ணன் அர்ஜுனன் மீது ஒரு ரௌத்ராஸ்திரத்தை பிரயோகித்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆக கர்ணனிடத்தில் ரௌத்ராஸ்திரம் இருந்திருக்கிறது. அவன் பாசுபதம் பெற்றதா எங்கும் குறிப்பில்லை. ஆகவே இவை இரண்டும் வேறு வேறு அஸ்திரங்கள் என்று கருதவும் இடமிருக்கிறது. இது ஒரு விதம் இருக்க கர்ணன் அர்ஜுனன் மீது ரௌத்ராஸ்திரத்தை எய்தான் என்று கும்பகோணம் பதிப்பில் மட்டும்தான் இருக்கிறது. இரண்டு ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலும் கர்ணன் ரௌத்ராஸ்திரம் எய்தது பற்றி எந்த குறிப்பும் இல்லை. இந்த சிக்கல்களை உரிய இடத்தில் விரிப்போம். இப்படி அர்ஜுனன் சொல்லிக் கொண்டு வரும்போது அவனுடைய அசாத்திய வில்வாற்றலுக்கு உரம் சேர்க்கும் விதமாக பேராற்றல் வாய்ந்த பல திவ்யாஸ்திரங்களையும் அவனிடத்தில் வந்து சேர்ந்திருப்பது பாக்கியமே என்று மகிழ்ந்தார். உன்னுடைய பாக்கியத்தால் தான் நீ அம்மையப்பனாகிய சிவபெருமானையும் உமாதேவியையும் ஒரு சேர கண்டாய். சிவபெருமானை தொந்த யுத்தத்தால் மகிழ்வித்தாய். பல்வேறு பட்டணங்களின் வரிசையாக அமைந்திருக்கும் இந்த பூதேவியை நீ வென்று எனக்கு கொடுத்து விட்டாய் என்றே மகிழ்கின்றேன் என்றெல்லாம் சொன்ன அவர் தொடர்ந்து, பாரதா, எந்த திவ்யாஸ்திரங்களால் வல்லவர்களான நிவாத கவச்சர்கள் கொல்லப்பட்டார்களோ அந்த திவ்யாஸ்திரங்களை நான் பார்க்கவும் விரும்புகிறேன் என்று சொன்னார். வனப்பருவம், நிவாத கவச யுத்த பருவம், அத்தியாயம் 176, பக்கம் 644. அர்ஜுனன் அவற்றை நாளைக்கு காட்டுகிறேன் என்று விடையளித்தான். எந்த திவ்யாஸ்திரமாக இருந்தாலும் உயிருக்கே ஆபத்து என்ற சூழலிலும், மற்ற ஆயுதங்களால் எதிர்கொள்ள முடியாது என்ற நெருக்கடியிலும் மட்டும்தான் இவற்றை பிரயோகிக்க வேண்டும். மனிதர்கள் மீதும் அற்பசக்தி உடையவர்கள் மீதும் இவற்றை பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் பலவிதமான வாக்குகளை வாங்கி கொண்டுதான் அதை தருவார்கள். துரோணரே கூட அர்ஜுனனுக்கு பிரம்மாஸ்திரத்தையும் அதை காட்டிலும் உயர்ந்ததும் அவர் மகன் அஸ்வத்தாமனுக்கே முழுமையாக கற்றுத்தராததுமான பிரம்மசிரஸ் என்ற அஸ்திரத்தையும் மற்ற திவ்யாஸ்திரங்களையும் தரும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் இந்த வாக்குறுதியை வாங்கி கொண்ட பிறகே தந்ததை ஆதி பருவத்தில் பல சமயங்களில் பார்க்கிறோம். இவற்றை யார் மீதும் பயன்படுத்தப் போவதில்லையே, வெறுமனே செய்முறையைத்தானே காட்டப் போகிறோம் என்று நினைத்தோ என்னவோ அர்ஜுனன் யுதிஷ்டருக்கு மறுநாள் காட்டுவதாய் வாக்களித்தான். மறுநாள் விடிந்ததும் தர்மபுத்தருடைய ஆணையை ஏற்று கவசத்தை அணிந்து தேவதத்தம் என்னும் தன்னுடைய சங்கை எடுத்துக்கொண்டு காண்டீவத்தை தரித்தவனாகவும் பூமியையே ரதமாக கொண்டவனாகவும் அந்த திவ்யாஸ்திரங்களை தர்மருக்கும் மற்ற பாண்டவர்களுக்கும் காட்டத் தொடங்கினான். அப்போது பெருத்த இயற்கை உற்பாதங்கள் உண்டாகின. காற்று வீசவில்லை, சூரியன் பிரகாசிக்கவில்லை, பூமிக்குள் இருந்த பிராணிகள் துன்பமுற்று மேலே எழுந்து வந்து அர்ஜுனனை சூழ்ந்து கொண்டன. கடல் ஒலிக்கவில்லை. அனைத்து உயிர்களுக்கும் அச்ச உணர்வு ஏற்பட்டது. அந்த சமயத்தில் இந்திரன் நாரதரை ஏவி அர்ஜுனனை தடுக்கும்படி சொல்லி அனுப்பினான். அங்கே தோன்றிய நாரதர், என்ன காரணம் கொண்டும் திவ்யாஸ்திரங்களை தேவையில்லாமல் பிரயோகிக்க கூடாது. எந்த இலக்கையும் குறிவைத்து ஈயாவிட்டாலும் இவற்றின் ஆற்றல் உலகுக்கு பெரும் கேட்டை விளைவிக்கும். ஒருவிதமான ஆபத்தும் நேராமல் இவற்றை பயன்படுத்தவே கூடாது. தேவையில்லாமல் பயன்படுத்தும் போது இவை மூ உலகங்களுக்கும் பேரழிவை ஏற்படுத்தும் என்றெல்லாம் சொல்லி அர்ஜுனனை தடுத்து நிறுத்தினார். பிறகு தர்மபுத்தரை நோக்கி, அஜாத சத்ருவே, அர்ஜுனனால் பகைகளை கொல்வதற்காக பிரயோகிக்கப்படுகின்ற அந்த அஸ்திரங்களை யுத்தத்தில் நீயும் பார்ப்பாய் என்று சொல்லி சமாதானப்படுத்தி நாரதர் மறைந்தார். நிவாத கவச யுத்தத்தை தொடர்ந்து ஆஜகர பருவம் வருகிறது. இதை பற்றி வரமாகி போன சாபம் என்ற தலைப்பில் நவம்பர் 2019 ஹரிமொழியில் சொல்லியிருந்தோம். பாண்டவர்களுக்கு சுமார் 45-46 தலைமுறைகள் முந்தினவனான நகுஷன் அகஸ்தியருடைய தலையில் உதைத்து அவருடைய சாபத்தை பெற்று பாம்பாக பூமியில் கிடக்கிறான். பாண்டவர்கள் அந்த இடத்தை கடக்கும் போது தனியாக அகப்பட்டுக் கொள்ளும் பீமனை பற்றி கூறுகிறான். பிறகு தர்மபுத்திரன் அவனை தேடி கொண்டு வந்து மலைப்பாம்பாக கிடைக்கின்ற நகுஷன் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லி பீமனை விடுவிக்கிறான். ஆஜகர பருவத்தின் தொடக்கத்தில் பாண்டவர் வனவாசம் தொடங்கி இதுவரையில் எவ்வளவு காலம் கழிந்திருக்கிறது என்பதற்கான குறிப்பு வருகிறது. பாண்டவர்கள் அந்த கந்தமாதனத்தில் அர்ஜுனனோடு சேர்ந்து 4 வருஷ காலம் ஒரு தினம் போல சுகமாக வசித்தார்கள். வனங்களில் வசிக்கின்ற பாண்டவர்களுக்கு முந்தின 6 வருஷங்களும் பிந்தின 4 வருஷங்களுமாக சேர்ந்து 10 வருஷங்களும் மங்களகரமாக சென்றன. பாண்டவ வனவாசத்தின் பெரும்பகுதி கழிந்தது. 11ஆம் ஆண்டு தொடங்கியது. அங்கே துரியோதனனுக்கு பாண்டவர்களை சீண்டி பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் வலுத்து கொண்டிருந்தது. இடையில் நடந்த சில சம்பவங்களுக்கு பிறகு கௌரவர்கள் பாண்டவர்கள் தங்கியிருக்கும் இடத்துக்கு அருகில் வந்து கூடாரம் அமைக்கப் போகிறார்கள். சிக்கல்கள் தொடங்குகின்றன. ஒவ்வொரு சம்பவமாக பார்ப்போம். தொடரும். பொறிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.